வணக்கம் தந்தை பெனடிக்ட் அனலின்.
வணக்கம் அருள் சகோதரி டிரீசா அவர்களே.
வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் தங்களை வரவேற்கின்றோம். தாங்கள் குழந்தைகள் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டு, குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு, குழந்தைகளுக்காக சிறப்பாக பணி செய்வதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். தாங்களும் விளக்க கேட்டோம், அது பற்றி எங்கள் நேயர்களுக்கும் அறியத்தாருங்களேன்.
என்னை பொறுத்த அளவில் ஒவ்வொரு குழந்தையும் கடவுளின் வடிவங்களாக நான் பார்க்கின்றேன். நான் கடவுளை பார்க்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகத்திலும் பார்க்கலாம் இந்த ஒரு பூரணமான நம்பிக்கையும் எனக்கு இருக்கின்றது. எனவே இந்த குழந்தைகளுக்கு நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு பணியும் நேரடியாக கடவுளுக்கே நான் செய்வதாக பார்க்கின்றேன். அந்த ஒரு உணர்வு நான் குறும்படத்தில் படிக்கக்கூடிய காலத்தில் சேரி பகுதிகளிலே, ரயில்வே நிலையங்களிலே இருந்த குழந்தைகளிலே, இன்னும் மிகவும் பின்தங்கிய பட்டி தொட்டிகளிலே இருந்த குக்கிராமங்களிலே சென்ற இடங்களில் குழந்தைகளை சந்திக்கின்ற பொழுது, கடவுள் நிச்சயமாக இங்குதான் குடிவாழ முடியும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள் மறந்தது. இந்த குழந்தைகளுக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற ஒரு தீர்க்கமான முடிவு எனக்குள் பிறந்தது. என்னுடைய குருப்பட்டத்திற்கு பிறகு எனக்கு கிடைத்திருந்த வாய்ப்புகளும் அப்படித்தான். முந்தைய ஆயர் மேதகு லியோன் தர்மராஜ் என்னை இந்த மறை மாவட்டத்தினுடைய சிறார் பணிக்குழுவினுடைய செயலராக நியமனம் செய்ததோடு பல்வேறு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஆக்கவும் அதே நேரத்திலே மிகுந்த உற்சாகமும் தந்தார். அது என்னை இன்னும் அதிகமாக இந்த பணியை செய்ய தூண்டியதாக பார்க்கின்றேன். இந்த என்னுடைய பணியை பொறுத்த அளவில் நான் குழந்தைகளை மூன்று கோணங்களிலே பார்க்கின்றேன். முதன் முதலாக ஒவ்வொரு குழந்தையும் தனித்தன்மையுடையவர். ஒவ்வொரு குழந்தையிலும் ஒவ்வொரு விதமான உணர்வு பண்பு சிந்தனை எல்லாம் இருக்கிறது. ஒரு குழந்தை பிறந்தவுடன் கடவுள் அதனை படைக்க பயன்படுத்திய அச்சை உடைத்து விடுகிறார் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் மனிதர்கள் இயந்திரங்கள் அல்ல. ஒரு குழந்தையை போன்று இன்னொரு குழந்தையை உலகத்திலே எந்த மனிதனாலும் பிறக்க செய்ய முடியாது, உருவாக்க முடியவே முடியாது. எனவே உலகத்தில் எத்தனை கோடி குழந்தைகள் பிறக்கின்றார்களோ அத்தனை கோடி குழந்தைகளும் தனித்தன்மை உடையவர்கள். ஒன்று போல இன்னொரு குழந்தையை நாம் பார்க்கவோ உணரவோ முடியாது. தனித்தன்மைக்கு ஏற்ப குழந்தைகளுக்குள் சிந்தனை மாறுபடுகிறது, செயல்திறன் மாறுபடுகிறது, பழக்கங்கள் மாறுபட்டிருக்கும், பண்புகள் மாறுபட்டிருக்கும், குரல் வளம் மாறுபட்டிருக்கும், உணர்வுகள் மாறுபட்டிருக்கும். இவை எல்லாவற்றையும் நாம் உள்வாங்கி அவர்களை அவர்களுடைய தனித்தன்மைக்கு ஏற்றவாறு உருவாக்க வேண்டும். இதுதான் இன்றைய காலகட்டத்திலே மிக முக்கியமானது. சில நேரங்களிலே பெரியவர்கள் செய்யக்கூடிய ஒரு தவறு, நாம் நினைப்பது போல நம்முடைய பிள்ளையை உருவாக்க வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். குழந்தைகள் பொம்மைகள் அல்ல. குழந்தைகள் சர்க்கஸ் கம்பெனியில் கூத்தாடுகின்ற குரங்குகளோ அல்லது கோமாளி வீடம் போட்டிருக்கக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கென்று மதிப்பு, அவர்களுக்கென்று மாண்பு, அவர்களுக்கென்று தனித்தன்மை எல்லாம் இருக்கிறது. எனவே அதனை நாம் உள்வாங்கி அதற்கு ஏற்றவாறு அவர்களுக்கு இசைந்து நாம் செயலாற்ற வேண்டியிருக்கிறது. குழந்தைகளுடைய உலகமே தனி. அந்த உலகத்திற்குள் நாம் நிச்சயமாக நுழைந்தாக வேண்டும். அந்த உலகத்திற்குள் நுழைந்து அவர்களோடு அவர்களாக நாம் நம்மை உருவாக்குகின்ற பொழுதுதான் நிச்சயமாக குழந்தைகளை நாம் மிகச்சிறந்த மனிதர்களாக உருவாக்க முடியும். நாம் நினைப்பது போல குழந்தைகள் உருவாக வேண்டும் என்றல்ல, குழந்தைகளுடைய உணர்வுகளையும் எண்ணங்களை உள்வாங்கி அதற்கு ஏற்பவர்களை உருவாக்க வேண்டியது நம்முடைய மானுட கடமை. இதற்கு நாம் என்ன செய்யலாம்? வாய்ப்புகளை வழங்க வேண்டும். சிறு வயதிலேயே பல்வேறு விதமான வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். சரியாக செய்வதற்காகத்தான் வாய்ப்புகள் கொடுக்க வேண்டுமல்ல, தவறு செய்வதற்கும் வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஏனென்றால் அதிலிருந்தும் அவர்கள் ஏராளமாக கற்றுக்கொள்வார்கள். எனவே குழந்தைகள் தனித்தன்மை வாய்ந்தவர்கள் என்பதை முதன் முதலாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு குழந்தையும் மதிப்பு மிக்கவர்கள். குழந்தைகளை நாம் மதிப்போடு நடத்த வேண்டியது நம்முடைய கடமை. அறிஞர் ரஸ்கின் ரொம்ப அருமையாக சொல்வார், குழந்தையிடம் கொஞ்சம் அன்பை காட்டுங்கள், மலைமலையாய் அன்பை கொட்டுவார்கள். இது நிச்சயம் என்னுடைய வாழ்க்கையிலே எண்ணற்ற அனுபவங்களை நான் பார்த்திருக்கிறேன். நான் ரோமைக்கு செல்ல வேண்டிய சூழலிலே ஞாயிற்றுக்கிழமை அன்று திருப்பலியின் இறுதியிலே இந்த வாரம் நான் செல்ல வேண்டி இருக்கும் ரோமைக்கு என்ற அறிவிப்பு கொடுத்தேன். புதன் அல்லது வியாழக்கிழமை நான் செல்கின்றேன் என்ற நேரத்திலே திங்கட்கிழமை சிறுமி ஜெபிஷா வந்து கேட்கின்றார், உங்களோடு ஒரு விஷயம் நான் கேட்பேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லியாக வேண்டும். சரி கேளுங்கள், நாளை வந்து கேட்பேன். அடுத்த நாள் வந்தார்கள். மாலை பொழுது வந்து கேட்டார்கள், கண்டிப்பாக நீங்கள் ரோமைக்கு போக வேண்டுமா? ஏன் என்று கேட்டேன். கண்டிப்பாக நீங்கள் போக வேண்டுமென்றால் போங்கள், ஆனால் அதே நேரத்திலே நாங்கள் இங்குதான் தனிமையாக இருப்போம். எனவே அன்பு செய்யப்படக்கூடியவர்கள் அவர்களை விட்டு அகன்று போகின்ற பொழுது குழந்தைகள் தனிமையை உணர்கிறார்கள். எனவே அவர்களுக்கு அன்பை கொடுக்கக்கூடியவர்கள் என்று தேவைப்படுகிறார்கள். அந்த அன்பு எதனால் வருகிறது? வழக்கமாக நான் குழந்தைகளை மதிப்புமிக்க சொற்களால் அவர்களை அழைப்பது, நடத்துவது, இது அவர்களுக்கு பிடித்து போயிருக்கின்றது. வழக்கமாக நம்ம சமூகத்திலே குழந்தைகளை எப்படி ஏல வால போல அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையான அன்பு ததும்பி இருந்தாலும் ஒரு கோப உணர்வுகளை கொட்டுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். அவர்களை மதிப்பு குறைவாக நாம் வார்த்தைகளை உச்சரித்து அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அவருடைய மனம் புண்படுகின்றது. என்னை விட வயது குறைந்தவராயினும் கற்றவராக தெரிந்தால், என்னை விட வயது குறைந்தவராக இருந்து செல்வராக தெரிந்தால், என்னை விட வயது குறைந்து டிப்டாப்பாக ஒருவர் வந்தால் அவரை வாங்க போங்க என்று நான் அழைக்கிறேன். ஆனால் ஒரு குழந்தையை பார்த்து நான் வாங்க போங்க என்று சொல்வது உண்மையிலே எனக்கும் மகிழ்ச்சி பெருமை, அந்த குழந்தைக்கும் பெருமை மகிழ்ச்சி. கடவுளுக்கு எது பிடித்தமானதோ அதை குழந்தைகளிடம் நான் செய்வோம். ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தையும் நான் முன்பு குறிப்பிட்டது போன்று கடவுளுடைய இன்னொரு வடிவம், சாயல் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக இந்த மதிப்பு சொல் என்று பார்க்கின்ற பொழுது, கடந்த 2002 என்னுடைய மறை மாவட்டத்திலே ஒரு சிந்தனையை பொதுநிலையினர் மாமன்றத்திலே எடுத்து சொன்னேன். நாம் ஒரு பெரியவரை அல்லது ஒரு அருள்பணியாளரை ஒரு அவையிலே குறிப்பிட்டு சொல்கின்ற பொழுது, அருள்பணியாளர் இன்னார், அருள் சகோதரி இன்னார், அல்லது திருவாளர் அல்லது திருமதி அல்லது ஒரு இளைஞனை செல்வன் செல்வி என்று சொல்கிறோம். ஒரு குழந்தையை ஒரு அவையிலே நாம் என்ன சொல்வோம்? பெயரை உச்சரிப்பின்றோம். ஆங்கிலத்திலே மாஸ்டர் என்று சொல்வார்கள். தமிழிலே நீங்கள் என்ன சொல்லி அந்த குழந்தையை மதிப்போடு நீங்கள் நடத்துவீர்கள்? எல்லோருக்கும் அது ஒரு கேள்வியாகத்தான் இருந்தது. ஆம், குழந்தையை நாம் சாமானியமாக பெயர் சொல்லிதானே அழைப்போம். அப்பொழுதுதான் என்னுடைய உள்ளத்திலிருந்து எழுந்த ஒரு உணர்வு, நம்முடைய குழந்தைகளை ஒரு குழந்தையினுடைய பெயர் ஆண்டனி என்று வைத்துக் கொள்வோம். ஆண்டனி என்ற அந்த குழந்தையை அவையிலே நாம் சொல்லி உச்சரிக்கின்ற பொழுது அன்பின் ஆண்டனி, இன்னொரு பிள்ளை வெரோனி என்று வைத்துக் கொள்வோம், அன்பின் வெரோனி. அங்கு பால் வித்தியாசம் கிடையாது. அன்பின் என்ற ஒரு அடைமொழி சொல்லை வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையினுடைய பெயரை இணைத்து சொல்கின்ற பொழுது அந்த குழந்தை அன்பு மிக்கவராக நாம் உருவாக்குகிறோம், உருமாறுகிறார். எந்த அணுகுமுறையோடு நாம் ஒரு குழந்தையை உருவாக்குகின்றோமோ அந்த அணுகுமுறையில் தான் குழந்தையும் உருவாக்கப்படும். நாம் சிறு வயதிலேயே மதிப்பு அற்றவராக குழந்தைகளை உருவாக்க முயற்சிக்கின்ற பொழுது அந்த குழந்தை எதிர்காலத்திலே மற்றவர்களை மதிப்போடு நடத்தாது, நாம் எதிர்பார்க்க முடியாது. சிறு வயதிலேயே குழந்தைகளை நாம் மதிப்போடு நடத்துவோம், மாண்போடு நடத்துவோம். நிச்சயமாக அவர்களால் இந்த சமூகத்தை மதிப்போடு பார்க்க முடியும், மாண்போடு நடத்த முடியும் என்பது என்னுடைய வாழ்விலே நான் கண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது, குழந்தைகள் எதை பார்க்கிறார்களோ அதைத்தான் வாழ்கிறார்கள். இன்றைக்கு அவர்கள் எதையெல்லாம் படிக்கிறார்கள் என்பது முக்கியமல்ல. ஏனென்றால் படிப்பதையெல்லாம் யார் வாழ்க்கையில் கவனிக்கிறார்? நம்மிடமிருந்து, நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதை அவர்கள் பார்க்கிறார்களோ அதைத்தான் அவருடைய வாழ்க்கையின் வரைமுறை சட்டமாக, வரைமுறை நீதியாக உருவாக்கி கொள்கிறார்கள். ஒரு 7 முன்பாக நான் ஒரு பங்கிலே பணி செய்து கொண்டிருந்த பொழுது, மே மாத இறுதியிலே என்னுடைய பங்கின் உபதலைவர், அவர் ஒரு கடை வைத்திருக்கிறார். அங்கே செருப்புகள் ஏராளமாக விற்று கொண்டிருந்தது. அந்த மாதத்தினுடைய இறுதி நாளிலே அவர் என்னிடம் வந்து சொன்னது, ஃபாதர், உங்களால் எனக்கு ரொம்ப பிஸ்னஸ் இந்த இடம் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டு, உங்களால் எனக்கு என்ன பிஸ்னஸ் கூடியிருக்குன்னு ஏன் அப்படி சொல்கிறீங்க என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், நம்ம பங்கிலிருந்து பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய பிள்ளைகள் புதிதாக செருப்பு வாங்கினார்கள். செருப்பு வாங்கியவர்கள் நம்ம ஃபாதர் போட்டிருக்கக்கூடிய அந்த பேக்கிஸ் வச்சுருக்கக்கூடிய செருப்பை போல தான் வாங்கணும் அப்படி. இதையே சொல்லி 8-10 பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரையும் அழைத்து வந்து இந்த மாதிரிப்பட்ட செருப்பு தான் வேண்டும் என்று உங்களை அன்பு செய்கிறார்கள், உங்களை பார்க்கிறார்கள். உங்கள் நடைமுறைகளை, நீங்கள் எதை பயன்படுத்துகிறோர்களோ அதை கூட அவர்கள் பின்பற்ற துவங்கி இருக்கிறார்கள். அதுபோன்று குழந்தைகளை நாம் வாங்க போங்க என்று சொல்கின்றோம். குழந்தைகள் தங்களுக்குள்ளும் இப்பொழுது வாங்க போங்க என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன், வழிகாட்டிகள் கூட பிள்ளைகளை வாங்க போங்க, இதுவரை எலவாலை என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வாங்க போங்க என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை பிள்ளைகள், நம்மோடு இருப்பவர்கள் பார்க்கிறார்கள், அதையே தங்களுடைய வாழ்வினுடைய நீதியாக ஆக்கிக் கொள்கிறார்கள். ஒன்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், குழந்தைகளை புரிந்தால் நாம் ஒருபோதும் அவர்களை விட்டு பிரிய மாட்டோம். குழந்தைகளை பிரிந்தால் நாம் அவர்களை புரிய மாட்டோம். குழந்தைகளை நாம் நெருங்குவோம், அவர்களை புரிந்து கொள்வோம், நிச்சயமாக அவர்களிடமிருந்து நாம் ஒருபோதும் பிரிய மாட்டோம். குழந்தைகளை பிரியாதிருப்பது கடவுளை பிரியாமல் இருப்பது. இந்த சொற்றொடரை வழங்க தந்த வத்திக்கான் வானொலிக்கு நெஞ்சார்ந்த நன்றியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நன்றி தந்தை பெனடிக்ட் சேனலின் எமது வத்திக்கான் வானொலி நேயர்களும் குழந்தைகளை வாங்க போங்க என்று மரியாதையோடு அழைப்பார்கள் என்று நம்புகின்றோம். இந்த பகிர்வுக்கு நன்றி, வணக்கம்.
நன்றி அம்மா, நன்றி.